நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நீங்கள் கேட்கப் போகும் இந்த நிகழ்ச்சி தொடர் வண்டி. நமது இந்த புதிய நிகழ்ச்சியை வழங்குபவர் நமது பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அலுவலக பணியாளர் தமிழ் ரசிகன் அவர்கள்.
நம்ம வாழ்க்கையில் எல்லாரோட ஆசையிலையும் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து ட்ரெயின் டிராவலிங் தான். இந்த ட்ரெயின் டிராவலிங் பார்த்தீங்கன்னா பலரோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும். மனுஷன் வந்து இன்றைக்கு வரைக்கும் அதிசயித்து பார்க்குற ஒரு மூணு விஷயம் என்னென்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, யானை, விமானம், ரயில். முதல் ரயில் பயணம் வந்து யாருக்குமே வந்து சீக்கிரமாக மறக்கக்கூடிய ஒன்றா இருக்காது. அந்த முதல் ரயில் பயணத்தில் பல சுவாரஸ்யங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது, ட்ரெயின் வர வரைக்கும் அந்த தண்டவாளத்தை பார்த்துட்ருக்கிறது, ட்ரெயின் வந்துடுச்சுன்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கான சீட்டை தேடி பிடிச்சி உட்கார்றது, அப்படி உட்காந்துட்டாலும் நிம்மதியாக இருக்க முடியாமல் எங்கே நாம் ஸ்டாப்பை தாண்டி போயிட்டுருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படி பயந்துட்டே ஒரு ட்ராவலிங்கில் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து அந்த ட்ரெயின் ட்ராவலிங்கில் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் நம்ம எதிர்பார்க்காத நிறைய சுவாரஸ்யங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளவே திண்டாட வச்சுற மாதிரி இருக்கும். ரயிலில் எப்படி ஏசி, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இப்படி நிறையா இருக்கோ, அதே மாதிரி தான் மனுஷங்களோட வாழ்க்கையிலையும் குழந்தை பருவம், மாணவ பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் இப்படி நிறைய ஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இங்கே வந்து மனுஷனோட லைஃப்பை வந்து தொடர் வண்டிக்கு உருவப்படுத்தி இந்த தொடர் வண்டி ப்ரோக்ராமை தொடர்கிறேன். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து கூடுதல் பெட்டிகள் வந்து நிறையா இணைக்கப்படும், அப்பப்போ வந்து சில பெட்டிகள் வந்து கழட்டி விடப்படும். அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் நிறைய இன்பங்களும் இருக்கும், நிறைய துன்பங்களும் இருக்கும். ட்ரெயின் எப்படி அந்த புது பெட்டிகள் வந்து இணைக்கப்படும் போதும் சரி, பழைய பெட்டிகள் வந்து கழட்டி விடப்படும் போதும் சரி, அதனோட பயணத்தை வந்து நிறுத்திக்காமல் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கோ, அது மாதிரி தான் மனுஷனும் தன்னோட துன்பங்களையும் இன்பங்களையும் வந்து கணக்கிட்டுக்காமல் தன்னோட இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவனோட இலக்கை வந்து கூடிய விரைவில் வந்து அடைய முடியும். இன்றைக்கி வந்து ஆரம்பமாக இருக்கிற இந்த தொடர் வண்டி பயணம் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கேங்கிற ஒரு இலக்கை நோக்கி நம்ம சமுதாய வானொலி கூடம் அப்படிங்கிற ஒரு தண்டவாளத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக நிலையத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தொடர் வண்டி பயணத்தில் நம்மோட சேர்ந்து டிராவல் பண்ணுற இந்த தொடர் வண்டியை நாம் பெருமைப்படுத்துகிற வகையில் இதில் இருக்க ஒவ்வொரு பெட்டியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த ஒவ்வொரு பெட்டியும் வந்து நம்மளோட வாழ்வியலோட ஒப்பிட்டு இந்த பயணத்தை நான் தொடர்கிறேன். எதிர்காலத்தை பற்றின எந்த கவலையும் இல்லாமல், யார்கிட்டையும் போட்டி பொறாமல் இல்லாமல், தான் நினச்ச நேரத்தில் சிரித்து தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்க மழலை செல்வத்தோட குழந்தை பருவத்தை விவரிக்கிறது தான் நம்மளோட தொடர் வண்டியினோட முதல் பெட்டியாக மழலை மொட்டு. பிறந்த ஒரு குழந்தையோட எடை பார்த்தீங்கன்னா 2.7 கிலோலேருந்து 4.6 கிலோ வரைக்கும் இருக்கும். அந்த பிறந்த குழந்தையினோட தலையை வந்து நம்ம உடலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தலை வந்து பெருசாக இருக்கும். அந்த குழந்தை வந்து தன்னுடைய உள்ளுணர்வுகளை வந்து பல வகைகளில் வெளிப்படுத்தினாலும் முதல்ல அது வெளிப்படுத்துறது வந்து அழுகையின் மூலமாக தான். அதுக்கு பசி எடுக்கும்போதும், அசௌகரியமாக இருக்கும்போதும், தூக்கம் வர மாதிரி இருக்கும்போது, யாராவது தொடும்போதும், அது ஒரு சலிப்பான உணர்வை அது ஃபீல் பண்ணும்போதும், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், தனக்கு விருப்பப்பட்டது ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிற போதும், அது தனிமையாக இருக்குது, நம்ம கூட யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி அது ரொம்ப ஃபீல் பண்ணும்போதும் சரி, அதனோட உணர்வுகளை வந்து அழுகிறது மூலமாக தான் அது வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும். குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் ஊட்டுதல்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6-12 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் ஊட்டுதல் வந்து இன்றியமையாத ஒன்றா இருக்குது. நம்ம சடங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சூட்டுறது, தொட்டிலிடுறது, மொட்டையடித்து ஃபங்க்ஷன் வைக்கிறது, காது குத்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி வந்து சடங்குகள் எல்லாம் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் அது அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வையும் அவங்களுக்குன்னு ஒரு மன வலிமையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளை வந்து எப்போவுமே நம்ம கனிவான பேச்சுக்களால் தான் நம்ம வந்து அவங்கள கை கொள்ளணும். அதை விட்டுட்டு அவங்களையோ இல்லை குழந்தைகள் முன்னாடி மற்றவங்களையோ வந்து காயப்படுத்துகிற மாதிரி தகாத வார்த்தைகளை நாம் உபயோகிக்கவே கூடாது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் வந்து அன்னைக்கே இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி ஃபேஸ்புக் இனிது வாட்ஸ்அப் இனிது என்பர் தம்மக்கள் சுவற்று கிருக்கல்கள் காணாதார். இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்கிட்டருந்து எப்போவுமே ஒரு அந்நியராக தான் இருக்காங்க. இப்போ பல வளர்ந்த நாடுகளுக்கு வந்து குடும்ப உறவு முறையிலையும் சரி, குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதும் அப்படிங்கிறதுலையும் சரி, நம்ம நாடு தான் முன்னுதாரணமாக இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முகத்தில் இந்த உணவு, உடை, பழக்க வழக்கம், கலாச்சாரம் எல்லாத்துலேயுமே நாம் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கூட்டு குடும்ப முறையில் பார்த்தீங்கன்னா நிறையா ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இருந்தது இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு பகிர்ந்துண்ணும் பண்பு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, சுய கட்டுப்பாடு, மன வலிமை, துணிவு இது எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வாழ்கிற ஒரு குழந்தைக்கு வந்து இந்த ஒரு உணர்வு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு நல்ல மகனாகவும் மகளாகவும், படிக்கிற காலத்தில் ஒரு நல்ல மாணவராகவும், சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே தலைகீழாயிட்டு வருது. பேரண்ட்ஸ்க்கு இடையில் ஏற்படுற விவாதங்கள், சண்டை இதெல்லாம் குழந்தை பார்க்கும்போது அவங்க ஒரு அரவணைப்பில்லாத ஒரு நிலைமையில் இருக்காங்களோ அப்படின்னு அவங்களவே ஃபீல் பண்ண வைக்கிது. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க தனியாக இருக்க மாதிரி உணர்கிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்குன்னு ஒரு நண்பர் குழுவை அமைச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி மற்றவங்களோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்பறதுக்காக சில தப்பான வழிகளில் அவங்க ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி அவங்க சின்ன சின்ன தப்பாக செய்யும்போது இளம் குற்றவாளிகளாக மாறி அவங்களோட தலையெழுத்தையே மாற்றிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா மனிதத்தன்மையை இழந்துட்டு எந்திர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மறந்து தொழில்நுட்ப வாழ்க்கைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க பெற்றோர்கள் தான் மூல காரணமாக இருக்காங்க. குழந்தைங்களை எப்போவுமே நம்ம குழந்தைகளாகவே வளர விடணும். வளர்ற குழந்தைங்க மனசில் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் நாம் விதைக்கணும். அவங்களுக்கு நம்ம தன்னம்பிக்கையை வந்து வளர்க்கறதுக்கு முக்கியமாக விளையாட்டில் வந்து ஆர்வம் செலுத்துறதுக்கான வழியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பப்போ பள்ளிக்கூடங்கள்லேயும் சரி, வீட்லேயும் சரி, நீதி கதைகளையும் வரலாற்று கதைகளையும் சொல்லி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும். பள்ளிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதி கதைகளை சொல்கிறதுக்காகவே வந்து ஒரு பாட வேலை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாட வேலையும் சேர்த்து அவங்க போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பாட வேலையாக மாற்றிக்கிட்டாங்க. சின்ன வயசு குழந்தைங்கள்லாம் இப்போ பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவால் தான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தீங்கு இழைக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குற்றப்பின்புலம் இருக்கங்களாவோ, இல்லை நம்மளுக்கு யாருனே தெரியாத ஒரு வெளிநபர்னோ, இல்லை இந்த பாலியல் தீங்குக்கு வந்து உட்படுற குழந்தைகள் வந்து மேக்ஸிமம் பெண் குழந்தைகள் தான் அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதில் எதுவுமே வந்து முழுமையான உண்மை இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த பாலியல் கொடுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அறிமுகமானவங்களாகவும் அப்படி தான் இருக்காங்க. அதுலேயும் மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. உலகத்தில் வந்து அதிகமாக குழந்தைகள் இருக்க நாடு இந்தியா அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டாலும் அதே சமயத்தில் அதிக அளவில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிற நாடும் நம்ம நாடு தான் அப்படின்னு நம்ம பதிவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்திகிட்டு இருக்க இந்த நிலமையில் இது குறித்த ஒரு உணர்வினை வந்து குழந்தைகள்கிட்டையும் ஏற்படுத்தணும், பெற்றோர்கள்கிட்டையும் நம்ம ஏற்படுத்தணும். அவங்களோட உடலை வந்து உடல்நல சார்ந்த காரணங்களை தவிர மற்ற காரணங்களுக்காக பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை ஒரு டாக்டர் கூட அவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நாம் சொல்லணும். அப்படி யாராவது அவங்கள தொட ட்ரை பண்ணும்போது என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய ஒரு துணிவையும் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடக்கூடிய ஒரு தைரியத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்படி அவங்க மீறி அவங்க ஏதாவது ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் இருக்க ஒரு பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு இவன் இப்படி என்கிட்ட இந்த மாதிரி நடக்க பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம எல்லோரும் நம்புகிற அளவுக்கு நம்ம சமூகம் வந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறத உணர்த்தணும். குழந்தைகள் மீதான அந்த பாலியல் வன்முறையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். இது பற்றி ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஆரம்பிக்கும் போது தான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மன வலிமை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முயற்சி செய்கிற குற்றவாளிகளுக்கும் வந்து ஒரு தயக்கம் ஏற்படும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் சமுதாயம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தீர்வை நோக்கி புறப்பட்டுட்ட மாதிரி தான் தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவன் கூட படிக்கிற அவனோட சக நண்பனை வந்து அடித்து கொண்டுட்டான். இன்னொரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவன் 7ஆம் வகுப்பு மாணவனை வந்து கிளாஸ்க்குள்ளேயே போய் அறிவாளால் வெட்டி கொண்டிருக்கான். ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி தன்னோட தோழியினோட நகைக்காக ஆசைப்பட்டு தோழியை கிணத்துல தள்ளி கொண்டுட்டாங்க. இன்னொரு ஸ்கூலில் தன்னை கண்டித்த ஒரே காரணத்துக்காக ஆசிரியையோட கன்னத்தில் அரைஞ்சிருக்காரு ஒரு மாணவர். கரூரில் குடிபோதையில் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி ஒயின் ஷாப் கிட்ட மயங்கி கிடந்திருக்காரு இன்னொரு மாணவர். இந்த மாதிரி பட்டியல் அதிகமாகிட்டே போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதத்தில் நாம் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் தான், இன்னும் எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாத்துக்குமே வந்து மாணவ சமுதாயத்தின் மேலே பழி போட்டுட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நாம் நியாயம் சொல்லிகிட்டு இருக்கோமே, இந்த சமூகத்தை தான் நம்ம முதல்ல தண்டிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை மூல காரணம் வந்து சமூகம்தான். இந்த மாணவர்களோட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் முக்கியமாக ஊடகங்களும் தான் இந்த மாதிரி செயல்களுக்கான முக்கிய காரணகர்த்தாவாக இருக்குது. ஒரு மாணவனுக்கு வந்து தன்னோட எதிர்காலத்து மேலே எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம சமூகத்துக்கு அந்த மாணவர் மேலே அதிகபட்சமான அக்கறை இருக்கணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு வந்து பள்ளிக்கூடங்களில் தரப்படக்கூடிய ஒரு அழுத்தம்தான் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும், பெற்றவங்களோட பேராசை தான் இதில் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. தன்னோட குழந்தை வந்து இன்ஜினியரிங் முடிக்கணும், சீக்கிரமாக வெளிநாடு போகணும், டாலரில் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி அவங்க அதிகப்படியான ஆசைகளில் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து அவங்க எங்கே வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியாதோங்கிற ஒரு பயத்திலேயே வந்து தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தான் அவங்க எடுத்துக்கிற முடிவாக இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அந்த திறமையை நாம் கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாணவனை நாம் உருவாக்கணும். இதுதான் வந்து நம்மளோட கல்வியினோட நோக்கமாக இருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனையில் கூட அவங்க எதிர்கொள்ள முடியாமல் இந்த விஷயத்துக்கு தற்கொலை தான் முடிவு அப்படின்னு அவங்க நினச்சா இந்த உலகத்தில் யாருமே வந்து உயிரோடு இருக்க முடியாது. மாணவ பருவத்தில் தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு ஒரு மாணவன் வந்து முடிவெடுக்கிறான்னா அது வந்து தெளிவுபடுத்துகிற விஷயம் என்னென்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்க ஒரு பெரிய கோளாறு தான் காட்டுது. உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் படிக்க வேண்டிய வயசில் தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறத விட வேற கொடிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஆசிரியர் வந்து எப்பவும் மாணவன்கிட்ட கிளாஸ் ரூமுக்கு வெளியில் ஒரு நல்ல தோழனாக இருக்கணும், அவன் திசை மாறி போகிறப்ப அவனோட பாதை வந்து தப்பு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய நண்பனாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்க ஒரு ஆசிரியர் தான் நல்லாசிரியராக இருக்க முடியும். அவர் நண்பராகவும் நல்லாசிரியராகவும் இருக்கிறது கண்டிப்பாக மாணவனுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கையோ இல்லை வகுப்பில் வந்து முதல் மாணவனாகவோ திகழ செய்ய போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக அந்த மாணவன் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷனாக மாற அது கண்டிப்பாக உதவும். ஒரு குழந்தை வந்து 5 வயசுக்கு மேலே தான் அதனோட கையில் பென்சிலோ அல்லது பேனாவோ பிடிக்கக்கூடிய அந்த லாவகம் வரும். அது வரைக்கும் வீட்லேயும் சரி பள்ளிக்கூடத்துலேயும் சரி அவங்க விளையாட்டு கதை பாட்டு இது மூலமாக அவங்களோட ஐக்யூவை நம்ம வளர்க்க ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுத்து அவங்களோட மனசை வந்து நம்ம பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. ஸ்கூலுக்கு போக தயாராக இருக்க ஒரு குழந்தைகிட்ட அவங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை விதைக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டு முயற்சி பகிர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம பாராட்டி அவங்கள ஊக்கப்படுத்தணும். நம்மளோட பாராட்டு தான் வந்து குழந்தைகளோட மனசில் வந்து உரமாக இருக்கும். நம்ம பாராட்டி மகிழ்கிறப்போ தான் குழந்தைகளோட அறிவு மையமான மூளை புறணியும் உணர்வு மையமான நடுமூளைக்கும் இடையிலான ஒரு இணைப்பு வந்து வலுவாகும். நாம் பாராட்டும் போது அந்த குழந்தை குதூகலிக்குது இல்லையா, அந்த டைமில் மூளையில் இருக்க வேதியியல் எல்லாம் உருவாகி அதிகமாகி அந்த இணைப்புகளை வந்து இன்னும் வலுப்படுத்தும். இதே குழந்தைகளை நாம் பாராட்டாமல் விடும்போது அந்த இணைப்புகளோட வலு வந்து குன்றி புதிய சாதனைகளை அவங்க படைக்கிறதுக்கான ஆர்வம் வந்து குறைஞ்சி போயிடும். ஒரு குழந்தை முத முதலாக தலையை தூக்கிறதும் தவழ்கிறதும் நடந்து போகிறது இது எல்லாமே ஒரு வாய்ப்பு வாசலாக தான் நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி சமயங்களில் குழந்தைகளை நம்ம கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். குழந்தை முத முதலாக எழுந்து நிற்கிறப்ப பலே பலேன்னு நம்ம கைத்தட்டி சிரிக்கிறது அதை கொஞ்சிறது எல்லாமே ஒரு பாராட்டு தான். பெற்றவங்க வந்து குழந்தைய ஒரு மாமேதையாக்க முடியாமல் போகலாம், ஆனால் அந்த இலக்கை நோக்கி குழந்தையை செலுத்துறதுல அவங்களோட பங்கு அதிகபட்சமாக இருக்கணும். குழந்தைகளோட தன்னம்பிக்கை விதை வந்து ஒரு விருட்சமாக வளர்றதுக்கு நாம் முக்கியமான அடிக்கோளாக அமையிறது விளையாட்டு தான். விளையாட்டில் ஈடுபடும்போது தான் அவங்க எப்படி குரூப்பாக செயல்படுறது, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு, வெற்றி தோல்வி இதெல்லாத்தையும் நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து அங்கே விளையாட்டில் தான் அவங்க கற்றுக்கிறாங்க. அவங்கள விளையாட்டில் வந்து மேலே உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குவரோட கதைகளை வந்து நாம் சொல்லி அவங்களோட அந்த விளையாடும் திறனை வந்து அதிகப்படுத்தணும். உதாரணமாக இப்போ நான் ஒரு விளையாட்டு வீரரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த விளையாட்டு வீரருக்கு வந்து கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக வந்து அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லிட்டாரு. அந்த அறுவை சிகிச்சைக்கான தேதியும் குறிக்கப்பட்டு அவரை வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் படுக்க வச்சுருக்காங்க. அவருக்கு மயக்க மருந்தும் கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டோஸ். அந்த மயக்க மருந்து போட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவர் வந்து நல்லா மயக்க நிலைக்கு போயிட்டார். அவர் மயக்க நிலையில் இருக்காரு அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு அந்த டாக்டர்ஸும் நர்ஸும் வந்து ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து திடீர்னு அந்த வீரர் வந்து முழிச்சு சொல்கிறாரு, தயவு செஞ்சு அறுவை சிகிச்சை செய்யும்போது என்னோடய கையில் எதுவும் கத்தி வச்சிடாதீங்க, அப்படி ஏதாவது கத்தி வச்சுட்டு காயம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் எனக்கு மேட்ச் இருக்குது, என்னால் மேட்ச் விளையாட முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து அந்த நர்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் ரொம்ப திகைப்பாக போயிடுச்சான். ஏன்னா அவங்க கொடுத்த ஹெவி டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்துக்கு அவரால் முழிக்கவே முடியாது. ஆனாலும் எங்கே கத்திப்பட்டு தன்னோட கையில் வந்து காயம் ஏற்பட்டு அடுத்த வாரம் விளையாட போகிற மேட்ச்சில் அவரால் விளையாட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு அவர் நினைக்கிற அளவுக்கு அவரோட உள்ளுணர்வு வந்து அவரை தூங்க விடாமல் பண்ணியிருக்குன்னா அவர் அந்த விளையாட்டை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரு அப்படின்னு நினச்சா அவங்க ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். அந்த மாதிரி சொன்ன வீரர் தன்னோட 18 வயசுலேயே இந்தியாவுக்காக உலகக்கோப்பை விளையாடினவர். இதுவரைக்கும் 6 டைம் உலகக்கோப்பையில் விளையாடின நம்ம பெருமைக்குரிய மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் தான் அவர். விளையாட்டு மட்டும் இல்லை, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் வந்து அவ்வளவு ஈடுபாட்டோடு நாம் செஞ்சாதான் நம்மளோட இலக்கை வந்து கூடிய விரைவில் அடைய முடியும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி நாம் வளர்க்கணும். தன்னோட வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே பார்த்துட்ருக்க ஒரு குழந்தை தன்னோட வளர் இளம் பருவத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தனக்கு கிடைக்கிற தோல்வியை வந்து கண்டிப்பாக அது மனரீதியாக ஏற்றுக்காது. அந்த மாதிரி அவங்க தோல்வி ஏற்படும்போது தன்னோட மனசில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறதை தவிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க மேலே முன்னேறதுக்கான வழியும் கைவிட்டுறாங்க. எங்கே நாம் இது மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணி நம்மளுக்கு மறுபடியும் தோல்வி தான் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அந்த மாதிரி முயற்சிகளை கைவிட்டுறாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க தான் தோல்வியை வந்து மனரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள ஆரம்ப நிலையிலேயே வந்து நாம் தோல்விகளை சந்தித்த பின்னரும் வெற்றியடைந்தவர்களாக இருப்போம் அப்படிங்கிறத வந்து நாம் உணர வைக்கணும். உதாரணமாக இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட ஒரு பொருளை வந்து கொடுக்க மாதிரி போயிட்டு அவங்க அதை பிடிக்க வரும்போது பட்டுன்னு தூக்கிடுவோம், குழந்தை வந்து அதை பிடிக்க முடியாமல் திணறும். இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒரு 5 டைம் இல்லைன்னா 6 டைம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து அப்போ நாம் கவனிக்கணும். நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி செய்யும்போது ஒரு சில குழந்தைங்க வந்து இதை ஒரு விளையாட்டாக எடுத்து ரசித்து அந்த பொருளை வந்து பிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி சிரிச்சுட்டே இதை கண்டினியூ பண்ணும். ஆனால் ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு 2வது டைம் இல்லைன்னா 3வது டைம்லேயே அந்த பொருள் தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி குழந்தைகளை தான் நம்ம வந்து முதல் தோல்வினா என்ன, அதை வந்து நாம் எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும். குழந்தைங்கக்கிட்ட நாம் சிறந்த விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போனாலும் சின்ன சின்ன விஷயங்களை அவங்க செய்யும்போதும் அதை சிறந்த வழியில் செய்யணும் அப்படின்னு நம்ம ஊக்கப்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம ஊக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை தன்னோட இலக்கை வந்து ஈஸியாக அடைஞ்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் நம்ம தொடர் வண்டி ப்ரோக்ராமில் எந்த பெட்டியை பற்றி பார்க்க போகிறோங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தமிழ் ரசிகன் அவர்கள் வழங்கிய தொடர் வண்டி நிகழ்ச்சியின் முதல் பகுதியை கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கும் முன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள்.